அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. நவம்பர் திங்கள் 19 நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழோசை நிகழ்ச்சியில் முதலில் செய்தியறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் இலங்கையில் போரினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நஷ்ட ஈடு வழங்கும் திட்டத்தின் கீழ் இன்று வடக்கே சில குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட்டது பற்றிய செய்திக்குறிப்பு.
இது அம்மாக்கான இறப்புக்கு தான் தந்தது. இன்னும் எங்களுக்கு மூன்று பேர் இறந்திருக்கிறான். அவருக்கு இன்னும் பேரே இல்லை. தம்பி இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறார். பீஸ் எடுக்கணும் தலையில. இது ஒரு கொஞ்சம் உதவிதான். ஆனா எங்களை துன்பத்தை நிமித்தி செய்ய இயலாது.
கிழக்கு மாகாணம் நிந்தவூரில் இன்னும் இயல்பு நிலை திரும்பாமல் இருப்பது பற்றிய செய்தி. உலக கழிவறை தினமாக ஐநா மன்றத்தால் அறிவிக்கப்பட்ட இன்று இந்தியாவின் கழிப்பிட வசதிகள் இன்னும் போதிய அளவு இல்லாமல் இருப்பது பற்றிய செய்தி குறிப்பு.
கவர்மெண்ட் எந்தெந்த இடத்துல டிரைனேஜ் கனெக்ஷன்ஸ் கொடுக்கறாங்களோ, இல்ல எங்கெந்த சாக்கடை போறதுக்கான வழிகள் இருக்கோ, அங்க டாய்லெட் கட்ட முடியும் நம்மளால. ஆனால் எத்தனையோ குடிசை பகுதிகளில் சென்னையில டிரைனேஜ் கனெக்ஷன்ஸ் இல்லை.
இந்தியாவில் பெண்கள் முன்னேற்றத்துக்கான வங்கி ஒன்று புதிதாக திறக்கப்பட்டுள்ளது பற்றிய செய்தி, பின்னர் அனைவருக்கும் அறிவியல் ஆகியவை இடம்பெறுகின்றன. அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
லண்டன் பிபிசி தமிழோசை வழங்கும் செய்திகள். வாசிப்பவர்கள் எல்ஆர் ஜெகதீசன் மற்றும் விமல் சொக்கநாதன்.
லெபனானின் தலைநகர் பெய்ரூட்டில் இடம்பெற்ற இரண்டு குண்டுவெடிப்புகளில் 20 அதிகமானவர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். 150 பேர் வரை காயமடைந்திருக்கிறார்கள். இந்த தாக்குதலில் ஈரானிய தூதரகத்தில் கலாச்சாரத்துறைக்கு பொறுப்பான உயரதிகாரி கொல்லப்பட்டதாக லெபனானுக்கான ஈரான் தூதர் முன்னர் தெரிவித்திருந்தார். ஆனால் இந்த தகவலை மற்றொரு அதிகாரி பின்னர் மறுத்திருக்கிறார். சம்பவம் நடைபெற்ற இடத்தில் எடுக்கப்பட்ட காணொலி காட்சிகளில் பெரிய அளவுக்கு அழிவு ஏற்பட்டுள்ளது. வாகனங்கள் எரிவது, தீயில் கருகிய உடல்கள் மற்றும் பெரும் புகைமண்டலம் ஆகியவற்றை காணக்கூடியதாக இருக்கிறது. அல் கைதாவுடன் தொடர்பு படுத்தப்படும் லெபனானின் சுனி குழு ஒன்று இந்த தற்கொலை தாக்குதல்களுக்கு பொறுப்பேற்பதாக அறிவித்திருக்கிறது.
சிரியாவில் அதிபர் ஆசாத்துக்கு எதிரான கிளர்ச்சியாளர்கள் தலைநகர் டமஸ்கஸின் சுற்று வட்டாரங்களில் அமைந்திருந்த கிளர்ச்சி முகாம்களுக்கு மிக முக்கிய விநியோக பாதையாக இருந்த லெபனன் எல்லைப்புற நகரான குராவை சிரியாவின் அரச ராணுவம் கைப்பற்றியிருக்கிறது. சிரியாவின் கடலோரத்தை தலைநகரோடு இணைக்கும் பிரதான பாதை இப்போது அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. சிரியாவின் ராணுவம் கடந்த வெள்ளிக்கிழமை இந்த தாக்குதலை ஆரம்பித்ததைத் தொடர்ந்து சுமார் 10,000 சிரிய மக்கள் எல்லையை கடந்து லெபனன் நாட்டுக்குள் புகுந்திருக்கிறார்கள். கிளர்ச்சியாளர்கள் பலர் கொல்லப்பட்டதாக ராணுவ வட்டாரங்கள் கூறியுள்ளன. ஹிஸ்புல்லாக்களும் ஈரான் நாடும் அதிபர் ஆசாத்துக்கு ஆதரவு வழங்கி வருவதால் லெபனனில் இருக்கும் ஷியா பகுதிகளை இலக்கு வைத்து சிரியன் கிளர்ச்சியாளர்கள் பலர் தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது.
சோமாலியாவில் காவல் நிலையத்தில் நடத்தப்பட்ட தற்கொலை தாக்குதலில் சுமார் 20 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். எத்தியோப்பிய எல்லையை ஒட்டி அமைந்திருக்கும் ஸ்ட்வைன் நகரில் இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது. காரில் வந்த தற்கொலை தாக்குதல்தாரி இந்த காவல் நிலையத்தின் சுவற்றில் மோதி தன்னை வெடிக்கச் செய்ததாகவும், அதைத் தொடர்ந்து துப்பாக்கிதாரிகள் அங்கிருந்த காவல்துறை அதிகாரிகளை கொல்ல துவங்கியதாகவும் சம்பவத்தை நேரில் பார்த்த ஒருவர் பிபிசியிடம் தெரிவித்திருக்கிறார். தாக்குதலுக்கு உள்ளான இந்த காவல்துறை அலுவலகம் ஆப்பிரிக்க ஒன்றிய படைகளின் அலுவலகத்திற்கு வெகு அருகில் அமைந்திருப்பதாக சோமாலியாவில் இருக்கும் பிபிசி செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த தாக்குதலை தாங்கள்தான் நடத்தியதாக சோமாலிய தீவிரவாத குழுவான அல் ஷபாப் அமைப்பு உரிமை கோரியிருக்கிறது.
கென்யாவில் உள்ள டடாப் அகதிகள் முகாமில் வாழும் சோமாலிய அகதிகளில் சோமாலியாவுக்கு திரும்பிச் செல்ல தயாராக இருப்பவர்கள் மிகச் சிலர் தான் என்று UNHCR ஐநா அகதிகள் பணியகம் தெரிவித்திருக்கிறது. முகாமில் இப்போது 400,000 சோமாலிய அகதிகள் வாழ்கிறார்கள் என்றும், இவர்களில் திரும்பிச் செல்ல எத்தனை பேர் தயாராக இருக்கிறார்கள் என்று அறிய மதிப்பீடொன்றை தாங்கள் நடத்துவதாகவும் UNHCR பணியகத்தின் சார்பில் டடா முகாமின் தலைவராக பணியாற்றும் அதிகாரி ஒருவர் எமது பிபிசிக்கு கூறினார்.
With time, we might see, you know, people who feel their homes of origin safe, and we will then assist.
நாடு திரும்புதல் என்பது 3 வருட காலம் பிடிப்பது, தன்னிச்சையாக நடப்பது என்று வலியுறுத்திய அவர், அதற்கு பின்னரும் டடா முகாமில் தங்கியிருக்க கூடும் என்று கூறினார். நாடு திரும்பும் நிகழ்ச்சி திட்டத்தை ஆரம்பிக்க கென்யாவும் சோமாலியாவும் ஐநா அமைப்போடு உடன்படிக்கை ஒன்றில் கைச்சாத்திட்டிருக்கின்றன. ஆனாலும் இதுபற்றி எமது பிபிசி மூவர் கருத்து வெளியிடும் போது, சோமாலியாவில் பாதுகாப்பு இல்லாமை காரணங்களை காட்டி 100 குறைவான அகதிகள் தான் சோமாலியாவுக்கு திரும்பிச் செல்வதில் நாட்டம் காட்டியிருக்கிறார்கள் என்று கூறியிருக்கிறார்.
இத்தாலிய தீவான சார்டினியாவை தாக்கிய வலுவான சூறாவளிக்கு குறைந்தது 18 பேர் பலியாகியிருக்கிறார்கள். இந்த புயலால் வந்த கடுமையான மழைகளால் நதிகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதில் பல இடங்களில் நதியின் கரைகளும் பாலங்களும் உடைபட்டதாகவும், இதன் விளைவாக மேலும் பலரை காணவில்லை என்றும் கூறப்படுகிறது. திடீர் வெள்ளம் காரணமாக 100 தங்களின் வாழ்விடங்களிலிருந்து வெளியேறும் சூழல் அங்கே உருவாகியிருக்கிறது. தீவின் வடகிழக்கு பகுதி இதனால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது.
நேபாள நாட்டில் மாவோயிஸ்ட்வாதிகளும் கிளர்ச்சி முடிவடைந்து 7 ஆண்டுகளுக்கு பிறகு புதிய அரசியல் சாசனத்தை வரவதற்கான மக்கள் பேரவை சட்டமன்ற திரிசையும் தேர்தலில் இன்று வாக்களிப்பு முடிவடைந்திருக்கிறது. வாக்காளர்கள் பெருந்தொகையில் திரண்டு வந்தார்கள் என்றும் வாக்களிப்பு பெரும்பாலும் அமைதியாகவே நடந்ததாகவும் தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. செய்திகள் நிறைவடைந்தன.
இன்றைய செய்தியரங்கில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். வட இலங்கையில் போரினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நஷ்டஈட்டுத் தொகை வழங்கும் பணி இன்று தொடங்கியது. இது குறித்த செய்திக்குறிப்பு ஒன்றை வழங்குகிறார் வவுனியாவிலிருந்து செய்தியாளர் மாணிக்கவாசகம்.
இலங்கையின் வடக்கே போரினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களுக்கும் வீடுகளை இழந்தவர்களுக்கும் பாதிக்கப்பட்ட வணக்கத்தலங்களுக்குமான நட்டஈடு வழங்கும் நிகழ்வு வவுனியாவில் இன்று நடைபெற்றது. வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு, கிளிநொச்சி, யாழ்ப்பாணம் ஆகிய 5 மாவட்டங்களைச் சேர்ந்த 300 மேற்பட்டவர்களுக்கு நட்டஈட்டுக்கான காசோலைகளை புனர்வாழ்வு மற்றும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சர் சந்திரசிறி கஜதீர் அவர்கள் வழங்கினார். கொழும்பில் நடைபெற்ற ஒரு வைபவத்தில் வடமாகாணத்தைச் சேர்ந்த 1200 பேருக்கு ஜனாதிபதியினால் இத்தகைய நட்டஈட்டு கொடுப்பனவு முன்னர் வழங்கப்பட்டதாகவும், அந்த வகையில் 2 தொகுதியாக பவுனியாவில் இந்த கொடுப்பனவு இன்று வழங்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது.
36 දිනකට අද මේ සහන ප්‍රදානය කරනවා. ඒ වගේම තවත් 300කට ආසන්න සංඛ්‍යාවකට තිරිකුණාමලයේදී මේ විදිහම මේ සහන මුදල් ප්‍රදානය කිරීමක්.
මෝසමාහ පාදිකපටවරල් යන තෙරිවි செய்யப்பட்ட 336 பேருக்கு இந்த உதவி தொகை வழங்கப்படுகிறது. இதே போன்று மேலும் 300 அதிகமானவர்களுக்கு திருகோணமலையில் இந்த உதவி தொகை வழங்குவதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். இதற்கென 48 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. யுத்தத்தினால் மோசமாக பாதிக்கப்பட்டவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு உதவ வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம். உளவியல் ரீதியாக ஒரு ஆறுதலை வழங்கும் வகையிலேயே இந்த நிதி உதவியாக வழங்கப்படுகின்றது. பாதிக்கப்பட்டவர்களுக்கான நாட்டையீடாக இதனை நாங்கள் வழங்கவில்லை. இதே போன்று அடுத்த வருட தொடக்கத்தில் 1000 விதவைகளுக்கும் அவயவங்களை இழந்தவர்களுக்கும் இவ்வாறான நிதி உதவி வழங்குவதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருக்கின்றோம் என்றார் புனர்வாழ்வு மற்றும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சர் சந்திரசிறி கஜதீர் அவர்கள். உயிரிழப்புக்கு 1,00,000 ரூபாவும் வீடுகளுக்கு ஏற்பட்டுள்ள சேத மதிப்பீட்டுக்கு அமைய வேறுபட்ட அளவில் உதவி தொகை வழங்கப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள்.
எனது அம்மா இருந்தவா காயப்பட்டு தம்பி காயப்பட்டது. தம்பிக்கு மண்டையில பீஸ் செல்லால வலியர் மடத்துல இது அம்மாக்கான இறப்புக்கு தான் தந்தது. இன்னும் எங்களுக்கு 3 பேர் இறந்திருக்கிறான். அவருக்கு இன்னும் பேரே இல்ல. தம்பி இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறார். பீஸ் எடுக்கணும் தலையில. இது ஒரு கொஞ்சம் உதவிதான். ஆனா எங்கள துன்பத்தை நிமித்தி செய்ய இயலாது
என இந்த உதவி தொகையை பெற்றுக் கொண்டவர்களில் ஒரு பெண்மணி கூறினார்.
வவுனிய செய்தியாளர் மாணிக்கவாசகம். இலங்கையின் நிந்தவூர் பகுதியில் நேற்றைய முன்தினம் இரவு அதிரடிப்படையினர் மக்கள் மீது நடத்தியதாக கூறப்படும் தாக்குதல் தொடர்பாக நேற்று அந்த பகுதியில் கடையடைப்பு நடந்தது. இன்னும் அங்கு இயல்பு நிலை திரும்பவில்லை. இது குறித்த செய்திக்குறிப்பு ஒன்றை வழங்குகிறார் மட்டக்களப்பிலிருந்து செய்தியாளர் உதயகுமார்.
அம்பாறை மாவட்டம் நிந்தவூர் பிரதேசத்தில் இன்று 2 நாளாகவும் நீடித்த பதட்ட நிலை காரணமாக அந்த பிரதேசத்தின் இயல்பு நிலை தொடர்ந்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. நேற்று அந்த பிரதேச முஸ்லிம்கள் விசேட அதிரடி படையினருக்கு எதிராக அனுஷ்டித்த கர்த்தால் நேற்று மாலை 6 முடிவுக்கு கொண்டுவரப்பட்டது என அறிவிக்கப்பட்டாலும் இன்றும் பதட்டமான நிலை காணப்பட்டது. இளைஞர்கள் சிலர் மீண்டும் வீதி தடைகளை ஏற்படுத்தி இன்றும் கர்த்தால் அனுஷ்டிக்க முற்பட்டதாகவும், இதன்போது காவல்துறையினருக்கும் இளைஞர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட முறுகல் நிலையே இன்று ஏற்பட்ட பதட்ட நிலைக்கு காரணம் என்கின்றார் நிந்தவூர் மீராஜும்மா பள்ளிவாசல் நிர்வாகத்தின் செயலாளர் MA முகமது ரஃபின்.
நாங்கள் சம்மாந்துறை போலீஸ் நிலையத்தில் சீனியர் DIG பூஜித ஜெயசுந்தரவுடன் நாங்கள் ஒரு பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டோம். அதில் எட்டப்பட்ட முடிவுகளின் பிரகாரம் நேற்று ஹர்த்தாலை முடிவுக்கு கொண்டு வருவதென மக்களுக்கு நாங்கள் அறிவித்திருந்தோம். இன்று காலையிலே மீண்டும் டயர்களை போட்டு இளைஞர்கள் வீதிகளை மறுத்திருந்தார்கள். விதி தடைகளை அகற்ற போலீசாரினால் அகற்ற முற்பட்ட பொழுது அங்கிருந்த இளைஞர்களுக்கும் போலீசாருக்கும் இடையிலே ஒரு முருகல் நிலை ஏற்பட்டது. இதன் காரணமாக எமதூரில் சற்று பதட்டமான சூழ்நிலை காணப்பட்டதையும் இங்கு குறிப்பிட வேண்டும். போலீசாரை நோக்கி கல்வீச்சுகளும் இடம்பெற்றதாக அறிய முடிகிறது. அந்த நேரத்திலே அந்த கூட்டத்தை கலைத்து அந்த தடைகளை அகற்றுவதற்காக கண்ணீர் பிரயோகங்களை மேற்கொள்ள ஏற்பட்டதாக போலீசார் எம்மிடம் தெரிவித்தார்கள். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது எமது பிரதேசத்தில் போக்குவரத்து இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. சில கடைகள் திறக்கப்பட்டிருக்கின்றன. கலகம் அடக்கும் போலீசார் உட்பட ஏராளமான போலீசார் தற்போது பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள். எமக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் சுமார் 20 மேற்பட்ட இளைஞர்கள் போலீசார்களால் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும், 5 மேற்பட்ட மோட்டார் சைக்கிள்களும் சக்கர வண்டிகளும் போலீசாரினால் எடுத்து செல்லப்பட்டிருப்பதாகவும் எமக்கு தகவல்கள் கிடைத்திருக்கின்றன
என்றும் தெரிவித்த MA முகமது ரஃபின், நாளை தமது பிரதேசம் வளமைக்கு திரும்பும் என்று எதிர்பார்ப்பதாகவும் நம்பிக்கை வெளியிட்டார். வீதி தடைகளை ஏற்படுத்தியமை மற்றும் டயர்களை எரித்து வீதிகளை சேதப்படுத்தியமை தொடர்பாக 21 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையின் ஊடக பேச்சாளர் அஜித் ரோஹண கூறுகின்றார். வீதிகளில் குளிமிருந்து போக்குவரத்து தடைகளை ஏற்படுத்தியதன் காரணமாகவே காவல்துறையினால் கண்ணீர் புகை பிரயோகம் செய்து அவர்கள் கலைக்கப்பட்டார்கள். அந்த பகுதியில் 36 மணித்தியாலங்கள் தடைப்பட்டிருந்த பொது போக்குவரத்து தற்போது வழமைக்கு திரும்பியுள்ளது. அந்த பிரதேசம் தற்போது காவல்துறையின் முழுமையான கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிட்டார் காவல்துறையின் ஊடக பேச்சாளர் அஜித் ரோஹண.
மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார். கடந்த செப்டம்பர் மாதம் வடமாகாண தேர்தல்களில் யாழ்ப்பாணத்துக்கு சென்று வாக்களிக்க சென்ற வவுனியா ஆசிரியர் ஒருவர் காணாமல் போயிருக்கிறார். இதுகுறித்து அரசின் கவனத்தை ஈர்க்க ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தினர். இதுகுறித்த செய்திக்குறிப்பு ஒன்றை தருகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடக்கே வவுனியாவிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு சென்றபோது காணாமல் போயுள்ள ஆசிரியர் ஒருவரை கண்டுபிடித்து தருமாறு வவுனியாவில் ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தப்பட்டிருக்கின்றது. இலங்கை ஆசிரியர் சங்கம் இதற்கான அழைப்பை விடுத்திருந்தது. வவுனியா அல்ஹாமியா பாடசாலையில் பணியாற்றிய யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த கார்த்திகேசு நிரூபன் என்ற ஆசிரியரே காணாமல் போயிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அண்மையில் நடைபெற்ற வடமாகாண சபைக்கான தேர்தலில் வாக்களிப்பதற்காக யாழ்ப்பாணத்திற்கு சென்ற போதே இவர் காணாமல் போயிருக்கின்றார். வவுனியாத்திற்கு வலய கல்வி பணிமனைக்கு எதிரில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டிருந்த ஆசிரியர்கள் அங்கிருந்து பேரணியாக சென்று மனித உரிமைகள் ஆணைக்குழு அலுவலகத்தில் மகஜரொன்றை கையளித்திருக்கின்றார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் மற்றும் வடமாகாண சபை உறுப்பினர்களும் இதில் கலந்து கொண்டனர்.
அவர் தன்னுடைய ஜனநாயக உரிமையான வாக்குரிமையை செலுத்துவதற்காக செப்டம்பர் மாதம் யாழ்ப்பாணம் சென்ற வேளையில் அவர் காணாமல் போயிருக்கிறார். இங்கு ஜனநாயகம் இருப்பதாக கூறப்படுற இந்த இலங்கை நாட்டிலே இங்கு ராணுவம் போலீஸ் சகல புலனாய்வுகள் எல்லாம் இருக்கக்கூடிய இந்த சூழலில் இப்படி ஒரு நபர் காணாமல் போவது, அதிலும் ஒரு அரசு உத்தியோகத்தர் காணாமல் போவது என்பது அடிப்படை மனித உரிமை முறலாகும்
என்றார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள். இந்த ஆசிரியர் காணாமல் போய் 2 மாதங்கள் ஆகிவிட்ட போதிலும் மனித உரிமை ஆணைக்குழுவினரும் போலீசாரும் இன்னும் எதுவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என இலங்கை ஆசிரியர் சங்க செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் அவர்கள் கண்டித்திருக்கின்றார்.
மனித உரிமை ஆணைக்குழுக்கு ஒரு மனு ஒன்று கொடுத்திருக்கோம், உடனடியாக இதுக்கு நடவடிக்கை எடுக்க சொல்லி. இந்த நாட்டில் போர் முடிஞ்சும் இப்படியான நடக்கிறதா இருந்தது பெரிய பிரச்சனை, நிறுத்த வேண்டும். இந்த நாட்டில் நிறுத்த இல்லாத நிறுத்த முறை நாங்கள் போராடுவோம். தகுந்த பதில் எங்களுக்கு வேணும். மனித உரிமை ஆணைக்குழுட்டோ அரசிட்டிருந்தோ 3 மாதம் பூர்த்தியான பிந்தி நாங்கள் பாரிய ஆர்ப்பாட்டத்துக்கு போவோம் எல்லாரையும் சேர்த்து
என்றார் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் அவர்கள்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்த கருத்துக்களை நேயர்கள் நமது இணையதளமான bbctamil.com என்ற முகவரி மூலமும் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் போன்ற சமூக இணையதளங்கள் மூலமும் தெரிவிக்கலாம். தபால் மூலம் எழுதும் நேயர்கள் இந்திய முகவரியான பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும் எழுதலாம். இனி இந்திய குறிப்புகள். இந்தியாவின் பெண்கள் முன்னேற்றத்துக்கான வங்கி ஒன்று தொடங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த செய்திக்குறிப்பு ஒன்றை வழங்குகிறார் டெல்லியிலிருந்து சங்கீதா.
இந்தியாவின் முதல் பெண்களுக்கான சிறப்பு வங்கியான பாரதிய மகிளா வங்கியை இன்று இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் மும்பையில் துவக்கி வைத்தார். 1,000 கோடி ரூபாய் முதலீட்டில் உருவாகும் இந்த வங்கி பெண்களின் மேம்பாட்டிற்கான ஒரு முயற்சியாகும். மும்பையை தொடர்ந்து சென்னை, கொல்கத்தா, பெங்களூரு போன்ற நகரங்களில் மொத்தம் 7 வங்கி கிளைகளை பிரதமர் மன்மோகன் சிங்கும் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியும் மும்பையில் இருந்தவாறே காணொலி மூலம் திறந்து வைத்தனர். இந்த வங்கியின் பிரதானமான நோக்கம் என்னவென்று வங்கியின் நிர்வாக இயக்குநர் உஷா அனந்த சுப்பிரமணியம் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டபோது,
இந்த மகளிருக்காக தொடங்கப்பட்டிருக்கிறது. அதுல வந்து சேமிப்பு கணக்குல வட்டி கொஞ்சம் அதிகமாவே கொடுக்கறோம். 4.5% ரெகுலர் அக்கௌண்ட்டுக்கு, 1,00,000 அதிகமா கணக்கு வைக்கிறவங்களுக்கு 5%. இது ஒரு சிறப்பு வாய்ந்த அம்சம் எங்க வங்கி. இதுல பெண்களுக்கு என்னெல்லாம் ஆக்டிவிட்டிஸ் உண்டோ, சிறு தொழில் ஆகட்டும், குறுந்தொழில் ஆகட்டும், எல்லா விதமான தொழில் மேம்பாட்டுக்காக
என்றார் உஷா அனந்த சுப்பிரமணியம். இது வெறும் ஒரு தனி நபருக்கு மட்டும் உதவும் வங்கி மட்டும்தானா, அல்லது அரசாங்கம் ஏதேனும் பெண்களுக்கான சிறப்பு செயல் திட்டங்கள் கொண்டு வந்தால் அதற்கு வங்கியின் உதவி உண்டா என்று அவரை கேட்டதற்கு,
இருக்கும், அதாவது அது என்ன மாதிரி ஒரு ஸ்கீம் பொறுத்து இருக்குது. வங்கியோட அதுல ஒரு இது வேணும் அப்படின்னாக்க பங்கேற்பு வேண்டும் என்றால் நிச்சயமாக வங்கி அதில் பங்கேற்கும்
என்றார் உஷா அனந்த் சுப்பிரமணியம். வர்த்தகத்துறையில் ஒரு நிர்வாகத்தில் முதல் முறையாக அதன் குழுமம், அதாவது போர்டு மெம்பர்ஸ் அனைவரும் 8 பேருமே வெவ்வேறு துறையில் இருக்கும் பெண்களாக அமைக்கப்பட்டுள்ளது. அதேபோல் இந்த வங்கியின் அனைத்து ஊழியர்களும் பெண்கள் தானா என்று கேட்டதற்கு,
அனைவரும் பெண்களாக இருப்பது கொஞ்சம் கடினமான விஷயம், ஆனால் இங்க வந்து அதிக தரமான வங்கியாளர்கள் பெண்களாக இருப்பாங்க.
அது நீங்க ஏன் கொஞ்சம் கடினமான விஷயம் நினைக்கிறீங்க? ஏன்னா பெண்கள்
சில ஏரியால ரொம்ப உள்ளூர இன்டீரியர் பாக்கெட்ஸ்ல திறக்கிறோம் அப்படின்னா அங்க உங்களுக்கு பெண் அதிகாரிகள் கிடைக்காமல் இருக்கலாம், அதை என்னால சொல்ல முடியல. கிடைச்சாங்கன்னா நாங்க வந்து பெண்களுக்கு வாய்ப்பளிப்பதற்காக தயாராக இருக்கிறோம். எவ்வளவு பெண்கள் அதிகாரிகள் எங்களுடன் வேலை, அதாவது மகளிர் வங்கியில சேர்ந்து வேலை பண்றோம்னு அது எங்களுக்கு ஒரு மிக மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமாகத்தான் இருக்கு
என்றார் உஷா அனந்த் சுப்பிரமணியம். அடுத்த வருடம் மார்ச் மாதத்திற்குள் இந்த வங்கிக்கான மேலும் 25 கிளைகள் துவங்கப்பட உள்ளன. பெண்களின் மேம்பாட்டிற்காக இந்த வங்கி உருவாக்கப்படுகின்றது என்று அரசு கூறினாலும் இந்த வங்கியின் உருவாக்கத்தின் மீது மாற்று கருத்துக்களும் உருவாகியுள்ளன. இது வெறும் அரசியல் காரணங்களுக்காக உருவாக்கப்படும் திட்டம் எனவும், இதனால் புதிதாக பெண்களுக்கு எந்த ஒரு பயனும் இல்லை என்கிறார் ஜனநாயக மாதர் சங்க மாநில செயலாளர் வாசுகி உமாநாத்.
வந்து ஒரு தேர்தலை மனதில் வைத்து செய்யக்கூடிய ஒரு பாப்புலிஸ்ட் மெஷர் அப்படிங்கறதுதான் எங்களுடைய கருத்து. 60களில் தேசியமயமாக்கப்பட்ட பிறகு கிராமப்புறங்கள் வரைக்கும் வந்து பல வங்கிகளுடைய கிளைகள் இருக்கு. ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்டமைப்பை பயன்படுத்தி கடன் வழங்குவதுங்கிறதுதான் உண்மையிலேயே உதவி செய்யும். இப்ப இது வந்து ஒரு வங்கி தனியா உருவாக்கி ஏற்கனவே இருக்கக்கூடிய வங்கிகளுடைய கட்டமைப்பை விட சிறப்பானதாக மேம்பட்டதாக இருக்கும்ங்கிறதெல்லாம் வந்து மிகப்பெரிய கேள்விக்குறி
என்றார் வாசுகி உமாநாத்.
செய்தியை வழங்கியவர் சங்கீதா. இன்று உலக கழிப்பறை தினமாக உலக ஐநாமன்றம் அறிவித்து இருக்கும் நிலையில் இந்தியாவில் கழிப்பிட வசதிகள் 53% மக்களுக்கு இல்லை என்று உலக வங்கியின் ஆய்வு ஒன்று தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டின் நிலை குறித்த செய்திக்குறிப்பு ஒன்றை வழங்குகிறார் சென்னையிலிருந்து செய்தியாளர் டி என் கோபாலன்.
இன்று செவ்வாய் வெளியாகியிருக்கும் உலக வங்கியின் ஆய்வறிக்கை ஒன்று நாட்டில் 60 கோடி பேருக்கும் மேற்பட்ட மக்கள் திறந்த வெளியையே கழிப்பிடமாக பயன்படுத்துகிறார்கள் என்று தெரிவிக்கிறது. கழிப்பறை பற்றாக்குறையின் விளைவாய் எழும் சிக்கல்களை அனைவரும் அறிய செய்ய வேண்டி ஐக்கிய நாடுகள் பேரவை நவம்பர் 19 முதல் முறையாக உலக கழிப்பறை நாளாக அறிவித்திருக்கிறது. அதனையொட்டி வெளியிடப்பட்டிருக்கும் உலக வங்கியின் ஆய்வறிக்கை இந்தியாவில் 53% மக்கள் திறந்த வெளியினை கழிப்பிடமாக பயன்படுத்துகிறார்கள் என்று கூறுகிறது. தற்போது உலக அளவில் 250 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு கழிப்பறை வசதி இல்லை என்றால் அதில் இந்தியாவின் பங்கு 60 கோடி. திறந்த வெளி கழிப்பிடங்களின் காரணமாக எழும் பல்வேறு சுகாதார சீர்கேடுகளுக்கு அப்பால் கற்கும் திறன் உருவாவதிலும் கழிப்பிடத்தன்மை முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்தியாவில் முதல் வயதில் தூய்மையான கழிப்பிட வசதியை பெற்ற குழந்தைகள் 6வது வயதில் எழுத்துக்களையும் எண்களையும் எளிதில் இனம் காண மாற்றலை பெற்றுவிடுகின்றனர். ஆக குழந்தைகளுக்கு முழுமையான கழிப்பிட வசதிகளை பெற வழிவகுப்பதன் மூலம் அவர்களது புரிதல் திறனை வெகுவாக மேம்படுத்த முடியும் என்று சுட்டிக்காட்டுகிறது அவ்வாய்வறிக்கை. டிரான்ஸ்பேரண்ட் சென்னை என்னும் தன்னார்வ குழு இக்கழிப்பிட பிரச்சினை குறித்து பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு வந்திருக்கிறது. அவ்வமைப்பினைச் சேர்ந்த பிரீத்தி நாராயணன் சுட்டிக்காட்டுகிறார்.
ஸோ தமிழ்நாடுவை பொறுத்தவரையில் சென்சஸ் டேட்டா படி நம்ம பார்த்தோம்னா அபவுட் 41% வீட்டுகளில் அட்டாச் டாய்லெட் இருக்கு. அப்படின்னா கிட்டத்தட்ட 60%ல இல்லை. ரூரல் ஏரியாஸ்ல வந்து கிட்டத்தட்ட 76% மக்களுக்கு டாய்லெட்டோட ஆக்சஸே இல்லை. ஆனா அர்பன் ஸ்பேஸ்ல ஒரு 25% ஹவுஸ் ஹோல்ஸுக்கு கிளாசெட் வீட்டோட அட்டாச் பண்ணினது இல்லை. வீட்டில் டாய்லெட் இல்லாததுக்கு ஒரு காரணம் கண்டிப்பா ஏழ்மை. அதாவது டாய்லெட் கட்டக்கூடிய வசதிகள் வீட்டோட ஒட்டி கட்டிக்கொள்ள வசதிகள் இல்லாதவங்கள். பட் இதுக்கு இன்னும் ஒரு காரணமும் இருக்கு. அதாவது நம்ம நகரத்துல சில எனேபிளிங் கண்டிஷன்ஸ் இருந்தால் வீட்டோட டாய்லெட் வச்சுக்கிறது இன்னும் சுலபமாகும். என்ன மாதிரி கண்டிஷன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கவர்மெண்ட் எந்தெந்த இடத்துல டிரைனேஜ் கனெக்ஷன்ஸ் கொடுக்குறாங்களோ இல்லை எங்கெந்த சாக்கடை போறதுக்கான வழிகள் இருக்கோ அங்க டாய்லெட் கட்ட முடியும் நம்மளால. ஆனால் எத்தனையோ குடிசை பகுதிகளில் சென்னையில் டிரைனேஜ் அதாவது நீங்க அங்கீகரிக்கப்பட்ட ஒரு குடிசை பகுதியா இருந்தால் மட்டுமே உங்களுக்கு டிரைனேஜ் கனெக்ஷன்ஸ் கிடைக்கும். இல்லாட்டி டிரைனேஜ் கனெக்ஷன்ஸ் கிடைக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. ஒரு கனெக்ஷன் இல்லாத பட்சத்துல உங்களுக்கு உங்களோட லிக்விட் வேஸ்ட் போக முடியாத ஒரு நிலைமையில வீட்டோட டாய்லெட் எப்படி கட்ட முடியும்?
கிராமங்களில் திறந்த வெளியில் மலஜலம் கழிப்பது கூட ஒரு பாரம்பரியமாகவே இருக்கிறது. அந்நிலையினை மாற்ற மத்திய மாநில அரசுகள் பல்வேறு பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றன. ஆனாலும் அவை குறிப்பிட்டு சொல்லும் அளவு பயனளிக்கவில்லை என்னும் பிரீத்தி நாராயணன் கழிவுநீர் வெளியேற்றும் வசதியினை போதிய அளவு உருவாக்காததுதான் மாநிலத்தில் இன்னமும் பெரிய அளவில் திறந்தவெளி கழிப்பிடங்களை மக்கள் பயன்படுத்துவதற்கு ஒரு காரணம் என்கிறார். தவிரவும் நகரங்களில் பொது கழிப்பிடங்கள் கட்ட முயல்கின்றனர், ஆனால் அதுவும் பிரச்சினைக்கு தீர்வல்ல. 65 லட்சம் மக்கள் வாழும் சென்னை மாநகரில் 1000க்கும் குறைவான பொது கழிவறைகளே இருக்கின்றன. அதனால் ஆகப்போவது என்ன? தவிரவும் அப்பொது கழிப்பறைகள் சென்னை வந்து போகும் அவை அமைந்திருக்கும் சாலை வழியே செல்லும் மக்களுக்காகத்தான், கழிப்பிட வசதியின்றி வாடும் குடிசை வாழ் மக்களுக்காக அல்ல. அவை இந்நிலை மாற வேண்டும் என்றார் பிரீத்தி.
குடிசை பகுதி மக்களுக்குன்னு ஒரு திட்டம் இது வரல, நம்ம சென்னையில் பார்க்கல. ஸோ என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு பொது கழிவறையை கட்டி விட்டுட்டு குடிசை பகுதி மக்களை அதை யூஸ் பண்ண சொல்கிறது தான் இப்போது ஒரு நிலைமையாக இருக்குது. அது மாறணும் கண்டிப்பாக. அதாவது ஏழ்மையில் இருக்கிறவங்களுக்கும் யாருக்கெல்லாம் வீட்டில் டாய்லெட் கட்டிக்கிறதுக்கான வசதி இதுவரையில் இல்லாதவங்களுக்கும் ஒரு முழுமையான ஒரு காம்ப்ரிஹென்சிவான ஒரு கழிவறைக்கான திட்டம் கண்டிப்பாக தீட்டணும்
என்றார் பிரீத்தி நாராயணன்.
சென்னையிலிருந்து கோபாலன். தமிழக முதல்வர் ஜெயலலிதா மீதான வருமானத்துக்கு மீறிய சொத்து குவிப்பு வழக்கில் புதிய நீதிபதி நியமன விவகாரத்தில் ஜெயலலிதா தரப்பு பதில் தர இந்திய உச்சநீதிமன்றம் 2 மாத கால அவகாசம் தந்துள்ளது. இதுகுறித்த செய்திக்குறிப்பு ஒன்றை வழங்குகிறார் டெல்லியிலிருந்து ஜெயக்குமார்.
தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் சொத்து குவிப்பு வழக்கில் புதிய நீதிபதியை நியமித்ததை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் அளிக்கப்பட்ட மனு மீதான விசாரணையில் ஜெயலலிதா தரப்பு 2 மாத காலத்துக்குள் பதில் மனு தாக்கல் செய்ய இந்திய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஜெயலலிதா 1991 முதல் 1996 வரை தமிழக முதல்வராக பொறுப்பு வகித்த காலகட்டத்தில் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவித்ததாக தொடுக்கப்பட்ட வழக்கு பெங்களூர் சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ளது. இந்த வழக்கை விசாரித்து வந்த நீதிபதி பாலகிருஷ்ணா பணி ஓய்வு பெற்றதற்கு பிறகு கர்நாடக அரசு நீதிபதி ஜான் மைக்கேலை புதிய நீதிபதியாக நியமனம் செய்தது. இதைத் தொடர்ந்து புதிய நீதிபதியின் நியமனத்தை ரத்து செய்ய கோரி ஜெயலலிதா உச்சநீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடர்ந்தார். இந்த வழக்கில் புதிய நீதிபதியின் நியமனத்தில் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாகவும் புதியதாக நீதிபதி நியமிக்கப்பட்டுள்ளதால் வழக்கின் வேகம் குறைய வாய்ப்புள்ளதாகவும் அதனால் நீதிபதி பாலகிருஷ்ணாவுக்கு பதவியில் கால நீட்டிப்பு அளிக்கவும் கோரப்பட்டது. இதற்கு கர்நாடக அரசு சார்பில் அளிக்கப்பட்ட பதிலில் நீதிபதியின் நியமனத்தில் அனைத்து விதிகளும் முறையாக பின்பற்றப்பட்டன என்றும் நீதிபதி பாலகிருஷ்ணா பணியில் தொடர விரும்பவில்லை என தெரிவித்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த வழக்கின் விசாரணை இன்று உச்சநீதிமன்றத்தில் வந்தபோது ஜெயலலிதா சார்பாக ஆஜராகிய வழக்கறிஞர் சேகர் நாப்தே கர்நாடக அரசு சார்பில் அளிக்கப்பட்ட மனுவுக்கு பதிலளிக்க கால அவகாசம் கோரினார். ஆகையால் ஜெயலலிதா தரப்பு 2 மாத காலத்துக்குள் பதில் மனுவினை தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. உச்சநீதிமன்றத்தில் மற்றொரு வழக்கில் தமிழக முதல்வர் ஜெயலலிதா 1992 பிறந்தநாள் பரிசாக 3 லட்சம் அமெரிக்க டாலர்களை முறைகேடாக பெற்றுள்ளதாக மத்திய புலனாய்வு நிறுவனம் தொடர்ந்த வழக்கில் விசாரணையை உச்சநீதிமன்றம் பிப்ரவரிக்கு ஒத்திவைத்துள்ளது.
டெல்லியிலிருந்து ஜெயக்குமார். நிகழ்ச்சியில் அடுத்து வருவது அனைவருக்கும் அறிவியல், தயாரித்து வழங்குகிறார் எல்ஆர் ஜெகதீசன்.
வணக்கம் நேயர்களே, இன்றைய அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியில் மேற்கு தொடர்ச்சி மலை குறித்த செவ்வி ஒன்று. மேற்கு தொடர்ச்சி மலையின் இயற்கை சூழலை பாதுகாப்பது எப்படி என்பது குறித்து ஆராய்வதற்காக மத்திய அரசின் சுற்றுச்சூழல் அமைச்சகம் அமைத்த கஸ்தூரி ரங்கன் தலைமையிலான நிபுணர் குழு தனது பரிந்துரைகளை மத்திய அரசுக்கு அளித்திருந்தது. அவற்றில் முக்கியமான பரிந்துரைகள் சிலவற்றை நிறைவேற்ற இந்திய நடுவண் அரசு முயன்று வருகிறது. ஆனால் இதற்கு கேரளாவில் கடும் எதிர்ப்புகள் எழுந்துள்ளன. கஸ்தூரி ரங்கன் குழுவின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்தினால் அதனால் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இருக்கும் மக்கள் பாதிக்கப்படுவார்கள், பலவந்தமாக இடம்பெயர வைக்கப்படுவார்கள் என்று கூறும் கேரளத்தின் பிரதான எதிர்க்கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கஸ்தூரி ரங்கன் குழு பரிந்துரைகளை எதிர்த்து நேற்று திங்கட்கிழமை ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தமும் செய்திருக்கிறது. இதையொட்டி சில பல இடங்களில் வன்முறை சம்பவங்களும் இடம்பெற்றிருப்பதாக செய்திகள் கூறுகின்றன. இந்த பின்னணியில் மேற்கு தொடர்ச்சி மலையின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்தும் கேரளத்தில் எழுந்திருக்கும் எதிர்ப்பு குறித்தும் கோவையைச் சேர்ந்த ஓசை என்கிற சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கான தன்னார்வ அமைப்பின் தலைவர் கே காளிதாசன் அவர்களை தொடர்பு கேட்டேன்.
முதல்ல மேற்கு தொடர்ச்சி மலையை வந்து எப்படி பார்க்க வேண்டும் என்றால், இந்த மேற்கு தொடர்ச்சி மலைதான் தென்னிந்தியாவின் வாழ்வாதாரமாக திகழ்கிறது. தென்னிந்திய மாநிலங்களை வாழ்விக்கும் அனைத்து நதிகளும் இந்த மலையில் தான் பிறப்பெடுக்கிறது. ஆகவே இந்த மலையை வந்து வெறும் அழகிய பகுதி அல்லது சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி என்று பார்க்காமல் இந்த தென் மாநிலங்களுடைய வாழ்வாதாரம் என்று பார்க்க வேண்டும். இதை 1979-80களில் இந்த 5 மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் நடத்திய ஒரு பெரிய ஒரு நடைபயணம் தான் இதை உலகத்திற்கு கொண்டு வந்தது. 80-ல் கோவாவில் நடைபெற்ற ஒரு பெரும் கூட்டத்தில் இந்த ஐந்து மாநிலங்களை இணைக்கும் இந்த மேற்கு தொடர்ச்சி மலைக்கு ஒரு சட்ட ரீதியான பாதுகாப்பு தேவை என்று அன்று கோரிக்கை வைக்கப்பட்டது. அதன் பிறகு தொடர்ச்சியான பல ஆய்வுகள் நடைபெற்று இந்த மலையினுடைய எக்கலாஜிக்கல் சென்சிட்டிவ்னஸ் என்கிற இந்த சூழலியல் முக்கியத்துவம் உலகுக்கு தெரிய வந்தது. இது தொடர்ந்து கொண்டிருக்கும் போது மீண்டும் 1986 இந்த ஐந்து மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் கூடி கோவாவில் கூடி இந்த மலைக்கு ஒரு சட்ட ரீதியான பாதுகாப்பு, அதாவது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986 கீழ் சூழலிய முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக இந்த மலையை அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். அந்த கூட்டம் 2006 கோவாவில் நடைபெற்றது. அதன் பிறகு 2009 நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் இந்த ஐந்து மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் சந்தித்தார்கள். அப்போது அன்றைய சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக இருந்த திரு ஜெயராம் ரமேஷ் அவர்கள் பங்கேற்றார்கள். அவரிடம் இந்த கோரிக்கை வைக்கப்பட்ட போது இந்த சூழலியல் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக அறிவிப்பதற்கு பரிந்துரை செய்வதற்கு ஒரு நிபுணர் குழுவை அமைக்கிறேன் என்று சொல்லி அவர் அதன் தொடர்ச்சியாக திரு மாதவ் காட்கில் தலைமையிலான ஒரு நிபுணர் குழுவை அமைத்தார்.
காட்கில் தலைமையிலான அந்த நிபுணர் குழு தங்களுடைய பரிந்துரைகளாக என்ன முக்கியமான பரிந்துரைகளை அவர்கள் அரசுக்கு செய்தார்கள்?
அதாவது காட்கில் குழு வைத்தது என்னவென்றால், இந்த மலைக்கென்று ஒரு உயிர் சூழல் உள்ளது. இந்த மலையின் உயிர் சூழலை பாதிக்கக்கூடிய எத்தகைய நடவடிக்கைகளும் இங்கே உருவாக்கப்படக்கூடாது என்பதை காட்கில் குழு வலியுறுத்தியது. குறிப்பாக இந்த மலை முழுக்க பூச்சிக்கொல்லி மருந்துகள் இல்லாத பகுதியாக இருக்க வேண்டும். இந்த மலை முழுக்கவே அனல் மின் நிலையங்கள், அணுமின் நிலையங்கள், புனல் மின் நிலையங்கள் வைப்பதை தவிர்க்க வேண்டும். சுரங்க பணிகள் இந்த மலையிலிருந்து தவிர்க்கப்பட வேண்டும். சுற்றுலா என்கிற பெயரில் இந்த மலையினுடைய உயிர் சூழலை பாதிக்கும் நடவடிக்கைகள் தடுக்கப்பட வேண்டும். பூச்சிக்கொல்லி மருந்துகள் இந்த மலையில் தெளிக்கப்படுவதை தவிர்க்கப்பட வேண்டும் என்று பல விஷயங்களை மாதவ் காட்கில் தலைமையிலான குழு பரிந்துரைத்தது. 2011 கொடுத்தார்கள்.
சரி, அந்த பரிந்துரைகள் ஏன் நடைமுறைப்படுத்தப்படவில்லை?
இந்த பரிந்துரைகளை நிறைவேற்றினால் வளர்ச்சி பாதிக்கப்படும், இந்த மலைப்பகுதியில் வளர்ச்சி பணிகள் பாதிக்கப்படும் என்று ஐந்து மாநிலங்களும் தவிர்த்ததனுடைய விளைவாக இந்த மாதவ் காட்கில் குழுவினுடைய பரிந்துரைகளை பற்றி அறிக்கை தருமாறு அமைக்கப்பட்டதுதான் கஸ்தூரிரங்கன் குழு. அந்த கஸ்தூரிரங்கன் குழு மாதவ் காட்கில் அளித்த பரிந்துரைகளிலிருந்து ஒரு நெகிழ்வான பரிந்துரையை மத்திய அரசிடம் சமர்ப்பித்தது. அதிலிருந்து சில திட்டங்களை நிராகரித்தும் அல்லது அவற்றிலிருந்து கொஞ்சம் இலகிய வடிவத்திலும் இந்த பரிந்துரை கஸ்தூரிரங்கன் குழு பரிந்துரைக்கப்பட்டது.
சரிங்க,
கஸ்தூரிரங்கன் குழு பரிந்துரையிலிருந்து ஒரு முடிவை தான் இப்போது மத்திய அரசு, அதுவும் வெறும் 160,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் வெறும் 60,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுள்ள பகுதியை மட்டும்தான் இந்த கஸ்தூரிரங்கன் குழு பரிந்துரைக்கேற்ப சூழலியல் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக அறிவிக்கப் போவதாக இப்போது ஒரு முடிவு எடுத்திருக்கிறது.
சரி, இந்த முடிவுக்கு கேரளாவில் கடும் கண்டனங்கள் எழுந்திருக்கின்றன, எதிர்ப்புகள் எழுந்திருக்கின்றன. நேற்று வந்து அங்கே எதிர்கட்சியாக இருக்கும் பிரதான இடதுசாரி கட்சியினுடைய அழைப்பின் பேரில் பாதிக்கப்படுவதாக அவர்கள் கூறும் பகுதிகளில் ஒரு நாள் வேலை நிறுத்தமும் செய்யப்பட்டிருக்கிறது. எதிர்ப்பவர்கள் என்ன காரணங்களுக்காக எதிர்க்கிறார்கள்?
இது ஒரு தவறான புரிதல் அல்லது தவறான கற்பிதம் என்று சொல்ல வேண்டும். முதலில் இந்த கஸ்தூரிரங்கன் குழுவினுடைய பரிந்துரையினால் உள்ளூர் மக்களோ அந்த இந்த இந்த இடங்களில் வாழும் மக்களோ எந்த விதத்திலும் பாதிக்கப்பட மாட்டார்கள், அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படாது. ஆனால் இந்த இந்த மலையினுடைய உயிர் சூழலை மாற்றக்கூடிய சுற்றுலா, அதாவது ஒரு வணிகமயமாகப்படக்கூடிய சுற்றுலா பணிகள், அதாவது பெரும் கட்டிடங்கள் வெறும் வணிக நோக்கத்துக்காக இந்த மலையினுடைய இயற்கை சூழல் அளிக்கிறது ஆகியவை தடுக்கப்படும். இப்போது இவர்கள் எதிர்ப்பது இங்கு எழக்கூடிய கட்டிடங்களுக்கு ஆதரவாகத்தான் இவர்கள் இதை எதிர்க்கிறார்கள். அங்கே வணிக நோக்கத்தோடு இந்த மலையின் உயிர் சூழலை பாதிக்கக்கூடிய நடவடிக்கையில் இயங்குபவர்கள் தான் இந்த எதிர்ப்பை முன்வைக்கிறார்கள். அவர்கள் உள்ளூர் மக்களை நீங்கள் எல்லாம் வெளியேற்றப்படுவீர்கள், உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று தவறாக கற்பித்து இதை எதிர்க்கிறார்கள். இது மிக மோசமான ஒரு நிலைப்பாடு. இது
ஓசை அமைப்பின் தலைவர் கே காளிதாசன். நேயர்களே, இவரது செவ்வியின் விரிவான ஒலி வடிவத்தை பிபிசி தமிழோசையின் இணையத்தில் நீங்கள் கேட்கலாம்.
அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியை தயாரித்து வழங்கியவர் எல்ஆர் ஜெகதீசன். நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன் ஓரிரு தலைப்புச் செய்திகள்.
லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் இடம்பெற்ற இரண்டு குண்டுவெடிப்புகளில் 20 கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆப்பிரிக்க நாடுகளுக்கு $1 பில்லியன் கடனாக வழங்கப் போவதாக குவைத் நாட்டின் அரசுத் தலைவர் எமீர் அறிவித்திருக்கிறார்.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேரிலே.